சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் கையாடியவள்
நண்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தமிழ் இணைய கல்விக் கழகம் வழங்கும் நற்றிணை பகுதி ஒன்றை கேட்போம். இதை நமக்கு அளிப்பவர் முனைவர் பி மு அபிபுல்லா. அவர் மூன்று பாடல்களுக்கு விளக்கம் தருகின்றார். அதில் இரண்டு கபிலர் எழுதியது, ஒன்று பாரணர் எழுதியது. மிக அருமையான உவமைகளை அவர் தெளிவாக நமக்கு அளிக்கின்றார். எப்படி தோழியிடம் தலைவி பேசுவதாகவும், தன்னுள்ளே தான் பேசுவதாக தலைவன் பேசி தோழிக்கு சொல்வதாக அமைகின்ற ஒரு பாடலையும் நமக்கு அறிய தருகின்றார். இந்த நிகழ்ச்சியில் நற்றிணையின் பகுதி ஒன்றை கேட்டு மகிழ்வோம். அதைத் தொடர்ந்து சில திரை இசை பாடல்களையும் கேட்போம். அன்பர்களே, உங்கள் கருத்துக்களை இவனை 0217319879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவியுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். இனி நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?
தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் தங்க இலக்கியம் என்ற ஒரு மாபெரும் அழகு பெரும்பரப்பில் நுழைய இருக்கிறோம். இப்போது ஓர் உயர்நிலையில் தங்க இலக்கியத்தின் சில பகுதிகளை நாம் கூர்மையாக பார்க்க இருக்கிறோம். தங்க இலக்கியம் பற்றி நமக்கு நாமே சொல்லிக் கொள்வதை விட அயல் நாட்டார் அதை பற்றி என்ன சொல்கிறார்கள், வெளிநாட்டினர் என்ன கருதி இருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய எல்லா செம்மொழிகளும் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், தங்க இலக்கியத்தின் சமகாலத்தில் கிமு 3 முதல் கிபி 2 வரை உள்ள காலத்தில் பிற உலகத்தினுடைய செம்மொழிகளில் தோன்றியிருக்கின்ற இலக்கியங்களோடு தமிழ் சங்க இலக்கியத்தை ஒப்பிட்டு பார்த்தவர்கள் சொன்னார்கள், சங்க இலக்கியம் ஒப்பு உவமை இல்லாத உயர்வினை உடையது. அந்த காலத்து பிற இலக்கியங்கள் எல்லாம் கடவுளர்களையும் தேவதைகளையும் இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளையும் வரம்பு மீறிய கற்பனைகளையும் சொல்லிக் கொண்டிருந்த போது சங்க இலக்கியம் மனிதனை சொன்னது, மனித வாழ்வின் ஆழ அகலங்களை அளந்து காட்டியது, மனித மனத்துக்குள் புகுந்து அங்கு அலையோடும் உணர்வுகளை எல்லாம் அற்புதமான முறையில் எடுத்து காட்டியது. இதுதான் சங்க இலக்கியத்தின் பெருமை. மற்ற இலக்கியங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்று இதைத்தான் உலகத்து பேரறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மாணவ நண்பர்களே, சங்க இலக்கியத்தினுடைய இரண்டு பெரும் பிரிவுகளாக அகம் புறம் என்ற பொருள் அமைப்பை பற்றி அறிந்திருப்பீர்கள். அகமென்றால் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. புறம் என்றால் அவை அல்லாத மற்ற எல்லா பகுதி வாழ்க்கையும். இந்த அகம் புறம் என்பதை எப்படியெல்லாம் வகுத்து கொண்டு சங்க புலவர்கள் பாடினார்கள், மனித வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஆராய்ந்தார்கள், மனிதனுடைய உயர் பண்புகளையும் மேன்மைகளையும் வாழ்வின் நுட்பங்களையும் அவர்களின் உணர்வு பெருக்கத்தையும் எப்படியெல்லாம் அவர்கள் எழுதினார்கள் என்பதை சங்க இலக்கியத்தின் 8 தொகை 10 பாட்டு என்ற இரண்டு பெரும் பிரிவுகள் உங்களுக்கு உணர்த்தக்கூடியவை. அந்த தொகை நூல்களில் முதல் தொகையாக இருப்பது நற்றிணை என்ற தொகை நூல். முதலில் நாம் பார்க்க இருக்கின்ற பாடங்கள் நற்றிணையில் இருக்கின்ற பாடங்கள். நற்றிணை என்பது அதனுடைய பெயரிலேயே ஒரு உண்மையை நமக்கு உணர்த்தக்கூடியது. திணை என்பதற்கு ஒழுக்கம் என்ற ஒரு பொருள் இருந்தாலும், திணை என்பது அகத்திணை புறத்திணைகளை இரண்டையும் சேர்த்து குறிப்பதாக இருந்தாலும் கூட, இங்கு இலக்கியத்தை குறிப்பதற்காகத்தான் அது வருகிறது. நல்ல திணை, நல்ல ஒழுக்கம், நல்ல இலக்கியம் என்ற பொருள் அதற்கு அமைந்திருக்கிறது. மற்ற தொகை நூல்களையும் இதற்கு குறைவாக நாம் மதிப்பிட்டு விட மாட்டோம், நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட அதை தொகுத்தவர் அதற்கு நற்றிணை என்று பெயரிட்டார். 8 அடிகளிலிருந்து 12 அடிகள் வரைக்கும் உள்ள பாடல்களின் 400 பாடல்களின் தொகுப்பு நற்றிணை. இந்த 400 பாடல்களில் தெரிவு செய்து அங்கங்கிருந்தே எடுத்து 30 பாடல்களை மட்டும் உங்களுக்கு பாடமாக வைத்திருக்கிறது தமிழ் இணைய கல்விக் கழகம். நண்பர்களே, இந்த நற்றிணை பாடல்களில் பாடிய புலவர்கள், தனித்தனி புலவர்கள் பலர். அந்த பாடல்களில் ஒரு 56 பாடல்களுக்கு ஏதோ காரணமாக ஆசிரியர் பெயர்கள் தெரியாமல் போய்விட்டன. இப்போது இந்த நற்றிணையினுடைய முதல் பாடத்தில் நாம் குறிஞ்சி திணையிலிருந்து 3 பாடல்களையும், பாலை திணையிலிருந்து 6 பாடல்களையும், நெய்தல் திணையிலிருந்து 1 பாடலையும் காண இருக்கிறோம். இந்த பாட்டுகளில், இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகின்ற பாட்டுகளில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன? காதலின் இன்பம், அந்த காதலே தருகின்ற பெரும் துன்பம், பிரிவாகிய துன்பம், கடவு காதலில் தலைவனுக்கும் தலைவிக்கும் ஏற்படுகின்ற பல்வேறு விதமான கலக்கங்கள், தேர்ந்திருக்கும் போது ஏற்படுகிற மகிழ்ச்சி, சில சமயங்களில் தலைவன் தலைவியை அழைத்து கொண்டு உடன்போக்கு சென்று விடும் போது ஏற்படுகின்ற அச்சம் கலந்த உவகை, எல்லாம் இந்த 10 பாட்டுகளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆக உணர்ச்சிகளை இயற்கையோடு சேர்த்து சொல்வதுதான் தமிழ் அகப்பாடல். அது நற்றிணை மிகச் சிறப்பாக அதை செய்திருக்கிறது. நற்றிணையினுடைய முதல் பாடலை நாம் பார்ப்போம். கபிலரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சங்க இலக்கிய புலவர்களிலேயே தலை சிறந்த புலவர் கபிலர் என்று சொல்லப்படுபவர். புலவர்களாலேயே அவர் போற்றப்படுகின்ற புலவர். சங்க இலக்கியத்தின் மிக பல பாடல்களை பாடியவர் என்ற ஒரே புலவர், சங்க புலவர் கபிலர் தான். அவர் குறிஞ்சி திணையை பாடுவதிலே வல்லவராக இருந்தார். அதனால் அவரை குறிஞ்சி கபிலர் என்று கூட சொன்னார்கள். வரலாறுகளை படித்திருக்கின்ற உங்களுக்கு கபிலரை சொல்லும் போது அதற்கு இணையாக உங்களுக்கு ஒரு மன்னனுடைய பெயர் நினைவுக்கு வரும். அவன் பாரிவேல். பாரிவேலுக்கு அரும் நண்பராக திகழ்ந்தவர் கபிலர். குறிஞ்சி பகுதிகளையெல்லாம் நன்றாக அறிந்து குறிஞ்சி பாடல்களை அழகாக பாடியவர். 10 பாட்டிலே இருக்கின்ற குறிஞ்சி பாட்டு என்ற நெடும்பாட்டையும் அவரே பாடியவர். கலித்தொகையில் இருக்கின்ற குறிஞ்சி பாடல்களை அவரே பாடியிருக்கிறார். அந்த பெரும் புலவருடைய நற்றிணையினுடைய முதல் பாட்டை நாம் இப்போது பார்க்கலாம். குறிஞ்சி என்ற அந்த திணை, அதை நீங்கள் அகமரவில் படித்திருப்பீர்கள். புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்ற நிகழ்வுகளை சொல்வது, தலைவனும் தலைவியும் சேர்ந்து மகிழ்வதும், அந்த மகிழ்ச்சிக்கு முன்னும் பின்னுமான நிகழ்ச்சிகளும் இந்த குறிஞ்சி திணைக்கு உரிய உரிப்பொருள்கள் அல்லது நிகழ்வுகள். இந்த திணைக்குரிய நிலம் என்ன? அதுதான் மலையும் மலை சார்ந்த இடமும் என்று சொல்லப்படுவது. மலை அழகுகளை சொல்வதற்கு வார்த்தைகளே போதாது. எவ்வளவு காலம் என்றாலும் மலை அழகுகளை பார்த்து பார்த்து ரசிக்கலாம். தமிழகம் முழுவதிலும் மலைச்சரிவுகள் நிறைய இருந்திருக்கின்றன. அந்த மலைப்பகுதிகளுடைய அழகுகளை எல்லாம் குறிஞ்சி கபிலர் தம்முடைய பாடல்களிலே அமைத்து காட்டியிருக்கிறார். நான் சொன்னேன், தலைவனும் தலைவியும் சேர்ந்து மகிழ்ந்திருப்பதற்கு குறிஞ்சி திணை என்று சொன்னேன். அப்புறம் சொன்னேன், மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி திணை என்று சொன்னேன். திணை என்று சொல்லும் போது அந்த ஒழுக்கத்தையும் குறிக்கிறது, அந்த ஒழுக்கம் நிகழ்கின்ற இடத்தையும் அது குறிக்கிறது. தலைவனுக்கும் தலைவிக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை என்றால் அதற்கு ஒரு ஒழுங்கான அழகான பின்னணியாக அமைவது மலையும் மலை சார்ந்த அந்த வளமான பகுதிதான். அதற்காகவே தான் நிலத்தையும் தலைவன் தலைவியருடைய ஒழுக்கத்தையும் ஒன்று சேர்த்து கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள். முதல் பாடல் கபிலருடைய முதல் பாடல், நற்றிணையில் வருகின்ற கபிலருடைய முதல் பாடல், நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் என்று தொடங்குகின்ற நற்றிணை பாடல் மிக அழகான பாடல். கபிலருடைய மிகச்சிறந்த பாடல்களிலே இந்த பாடல் ஒன்று.
நின்ற சொல்லர் நீடு தோன்றினியார் என்றும் என் தோள் பரி பிரியலரே, தாமரை தண்டா தூதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீன் தேன் போல் புறைய மன்ற புறையோர் கேண்மை நீரின்றமையா உலகம் போல தம்மின்றமையா நம் நயந்தருளி நறுநுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவனோ செய்ய பரியலரே என்பதுதான் அந்த பாடல்.
தோழியும் தலைவியும் இருக்கிறார்கள். தோழி ஏதோ ஒரு செய்தியை கேட்டிருக்கிறாள். என்ன செய்தி கேட்டிருக்கிறாள்? தலைவன் மனத்தில் தலைவியை பிரிந்து போகப் போகிறான் என்ற செய்தியை தோழி கேள்விப்பட்டிருக்கிறாள். அதை தலைவியிடம் மெதுவாக வந்து சொல்கிறாள். தலைவன் உன்னை பிரிய கருதி இருக்கிறான் என்று. இதை கேட்டவுடன் தலைவி துடித்து போக வேண்டுமே, வருந்த வேண்டுமே, அப்படியா என்று கேட்க வேண்டுமே, ஐயோ என்று சொல்ல வேண்டுமே, எதையும் தலைவி சொல்லவில்லை. மனச்சமன்பாடு கொஞ்சம் கூட குலையாமல் கலங்காமல் அதிர்ச்சி அடையாமல் அதை கேட்கிறாள். தோழியிடம் சொல்லுகிறாள், அப்படி சொல்வதுதான் இந்த பாட்டினுடைய உள்ளடக்கம். தோழியை பார்த்து கேட்கிறாள், தோழி தலைவனை உனக்கு எப்படி தெரியும்? என் வழியாகத்தான் தெரியும். எனக்கு தலைவனை நேரடியாகவே தெரியும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் சொல் நின்ற சொல், நின்ற சொல்லர். நின்ற சொல்லர் என்றால் நிலையாக நிற்கின்ற சொல். எதை வைத்து தலைவி தலைவனுடைய சொல் நிலையாக நிற்பது, உறுதியாக நிற்பது என்று சொல்லுகிறாள்? பழகத் தொடங்கிய முதல் நாளிலேயே அவன் சொல்லியிருக்கிறான், உன்னை நான் என்றும் பிரியேன் என்று. அந்த சொல்லைத்தான் தலைவி நின்ற சொல் என்று சொல்லுகிறாள். அப்புறம் அவன் நீடு தோன்றி இனியவன், பழகப் பழக மேலும் மேலும் இனியவனாக இருக்கிறவன். எல்லா நட்பும் எல்லா காதலும் காலப்போக்கில் பழமையடையும் போது கொஞ்சம் கொஞ்சம் குறைவதைத்தான் நாம் இயற்கையாக பார்க்கிறோம். ஆனால் இந்த தலைவன் நேற்றை விட இன்று இனியவன், இன்றை விட நாளை இன்னும் இனியவன். இப்படி நீடு தோன்றி இனியவனாக இருக்கிறான். என் தோழை என்றுமே அவன் பிரிந்தறிய மாட்டான், பிரிய மாட்டான் என்று கூட சொல்லவில்லை. பிரிவு அறியலரே, பிரிவதை அவன் அறிய மாட்டான் என்று சொல்கிறார். அறியவே மாட்டான் என்று சொல்லும் போது அது எவ்வளவு உறுதியானதாக இருக்கிறது, எப்படி ஒரு நம்பிக்கையை தலைவிக்கு அளித்திருக்கிறது. என்றும் என் தோள் அவன் பிரிய மாட்டான். அவன் எப்படிப்பட்ட அன்பை தலைவி மீது செலுத்தி இருக்கிறான் என்பதை தலைவி தோழிக்கு சொல்லுகிறாள். எங்களுடைய காதல் மகத்தானது, பெரும் சிறப்புடையது. தாமரையிலிருந்து வண்டுகள் தேன் எடுத்து கொண்டு போய் மலை உச்சி சந்தனத்தில் அதை தேன் அடையாக தொடுத்தது போன்றது எங்களுடைய காதல். எங்களுடைய காதல் தோன்றிய கருவும் சரி, அது பெற்ற உருவும் சரி, உன்னதமானவை. அவ்வளவு உயர்வானவன் எங்களுடைய என்னுடைய தலைவன், என் காதலன். அவன் பிரிவான் என்று சொல்லுகின்றாயே, எப்படி பிரிவான்? நீர் இல்லாமல் நிலம் இருக்குமா? நீர் இல்லாத நிலம் போல அவன் இல்லாத நான் வாழ முடியாது என்பதை அவன் அறிந்தவன் அல்லவா? அந்த தலைவன் மிகப்பெரிய வீரன் தான், அஞ்சாதவன் தான். ஆனால் அவன் ஒன்றுக்கு அஞ்சுவான். எதற்கு அஞ்சுவான் தெரியுமா? அவன் சற்று பிரிந்தால் கூட என் நெற்றி பசலை பூத்து விடும் என்பதை அவன் அறிந்தவன். அந்த பசலைக்கு அஞ்சுவான். ஆக அவன் பிரிவான் என்ற சொல்லை சொல்லாதே, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் தோள் என் நெற்றி பசப்பதை அஞ்சி என்னை பிரிவானா? பிரியவே மாட்டான் என்று உறுதியான நம்பிக்கையோடு தலைவி தோழிக்கு சொல்லுகின்றாள். இந்த பாட்டில் ஒன்றை பாருங்கள். தலைவனுக்கு ஒரு அறியாமை இருக்கிறது, தலைவனிடத்தில் ஒரு அச்சமும் இருக்கிறது. அவன் எதை அறியாதவன்? தலைவியை பிரிய அறியாதவன். எதற்கு அஞ்சுபவன்? தலைவியின் நெற்றி பசலைக்கு அஞ்சுபவன். ஆண்மகனாக இருந்தால் அவன் அறிவுடையவனாக இருக்க வேண்டும், அஞ்சாதவனாக இருக்க வேண்டும். இதுதானே சொல்லப்படுகின்ற இலக்கணம். கவிஞர் சொன்ன இலக்கணத்தை பார்த்தீர்களா? அவனுக்கு அறியாமை வேண்டும், அச்சமும் வேண்டும். தோழி வித்தியாசமாக சொல்கிறாள். கவிஞர் அவரை அப்படி சொல்ல வைத்திருக்கிறார். அந்த அறியாமையும் அந்த அச்சமும் மிகச் சிறப்பானது, காதல் வாழ்வுக்கு மிக இனிமையானவை, இன்றியமையாதவை. ஆக கவிதருடைய இந்த பாடலில் கவிஞர் சொன்ன முதல் அடிகள் இருக்கின்றனவே, நின்ற சொல்லர் நீடு தோன்றினியர் என்ற சொல். அந்த சொற்கள் காதலுக்கு மட்டுமல்ல, உலக வாழ்வின் அனைத்து பகுதிகளுக்குமே, அனைத்து பிரிவுகளுக்குமே பொருத்தமானவை. நாம் நம்முடைய வாழ்வின் எல்லா கூறுகளிலும் நின்ற சொல்லராக இருப்பதையும் நீடித்த இனிமையராக இருப்பதையும் நாமும் விரும்ப வேண்டும், பிறரும் விரும்ப வேண்டும். கவிஞர் பாடல் அகத்துக்கு மட்டுமல்ல புறத்துக்கும் பொருந்தி வருகிறது.
நின்ற சொல்லர் நீடு தோன்றினியார் என்றும் என் தோள் பரி பிரியலரே, தாமரை தண்டா தூதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீன் தேன் போல் புறையமன்ற புறையோர் கேண்மை நீரின் ரமையா உலகம் போல தம்மின் ரமையா நம் நயந்தருளி நறுநுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவனோ செய்ய பரியலரே என்பதுதான் அந்த பாடல்.
மறுபடியும் கபிலர், மறுபடியும் ஒரு குறிஞ்சித்திணை பாட்டு. இந்த பாட்டில் தலைவி பேசவில்லை, தோழி பேசுகிறாள்.
எழா ஆகலின் எழில் நலம் தொலைய அழா அதிமோ நொதுமலர் தலையே, ஏனல் காவலர் மாவீழ்த்து பறித்த பகழி என்ன சேரிய மழைக்கண், நல்ல பெருந்தோளாயே கொல்லன் ஏறி பொன் பிரிதின் சிறுபலத்தாய், வேங்கை வீவுகும் ஓங்கு மலைக்காட்சி, மயில் அறிவு அரியமன்னோ பயில் குயில் கவரும் பைம்புற கிழியே என்பதுதான் அந்த பாடல்.
இந்த பாட்டில் ஒரு சிக்கல் சொல்லப்பட்டிருக்கிறது. கலவிக்கு ஏதோ நேர்ந்திருக்கிறது, அவளுக்கு ஏதோ நேர்ந்திருக்கிறது என்பதை தோழி உணர்கிறாள். ரெண்டு பேரும் தினைப்புணம் காப்பதற்காக வந்திருக்கிறார்கள் வீட்டை விட்டு. தினைப்புணத்தில் தலைவி ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். தோழி சென்று, வா தினைப்புணம் காக்கலாம், பறவைகளை விரட்டலாம் என்று அழைக்கிறாள். அப்போது அமர்ந்திருக்கின்ற தலைவி எழாமல் இருந்து கொண்டு அழுகின்றாள். அழுவதை பார்த்து தோழிக்கு அதிர்ச்சி. இவள் ஏன் அழுகிறாள்? தலைவிக்கு தெரியும் தன் அழுகைக்கு காரணம், தோழிக்கு தெரியவில்லை, தெரியாது அல்லது அவள் உணரவில்லை. தலைவி நேற்றோ அதற்கு முன்போ அதற்கு முன்போ ஏதோ ஒரு நாளில் ஒரு தலைவனை சந்தித்து காதலித்திருக்கிறாள். அவர்களுக்குள்ளே இயற்கை புணர்ச்சி நிகழ்ந்திருக்கிறது. தோழிக்கு அதை மறைத்து விட்டாள். தோழி இதை அறியாதவள் என்றாலும் முற்றிலும் உணராதவள் என்று சொல்ல முடியாது. சங்க இலக்கியத்தில் வருகின்ற தோழிகள் எல்லாம் மிகச்சிறந்த அறிவு வல்லுநர்கள், வாழ்வினுடைய எல்லா கூறுகளையும் நன்றாக அலசி பார்க்கின்றவர்கள். அப்படிப்பட்ட தோழிதான் இவள். தோழி தலைவியை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறாள். தலைவி ஒன்றுமே பதில் சொல்லவில்லை, தொடர்ந்து அழுகிறாள். தோழி கொஞ்சம் கோபமாக சொல்கிறாள், சரி நீ வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அழாமலாவது இரு. அதோ பார், அயலாரெல்லாம் உன்னை பார்க்கிறார்கள், பிறர் பார்க்க ஏன் அழுகின்றாய், அழாதே என்று சொல்லி அழுகையை நிறுத்த பார்க்கிறாள். அப்புறம் தோழியை கபிலர் மூலமாக வேறொரு வடிவத்தில் நாம் காண்கின்றோம். இந்த பாட்டை தோழி கூட்டுத்தான். தோழி இப்போது பேச ஆரம்பிக்கிறாள். அவள் பேச பேச முடிச்சுகள் அவிழ்கின்றன, ரகசியம் வெளிவருகின்றது. தலைவி மறைத்த ரகசியம் வெளிவருகின்றது. முழுமையாக அல்ல, அது கூட குறிப்பாகத்தான். தோழி சொல்கிறாள், தலைவியே உன்னுடைய கண்கள் ஏற்கனவே சிவந்த கண்கள் இப்போது மேலும் சிவந்திருக்கின்றன. எதைப்போல் சிவந்திருக்கின்றன? தினைப்பூணம் காவல் காக்க வருகின்ற காவலர்கள் விலங்குகளை அம்பெறிந்து கொல்லுவார்கள். செத்துப்போன அந்த விலங்குகள் மீது பாய்ந்திருக்கின்ற அம்பை பிடுங்கி எடுப்பார்கள். எடுக்கும்போது அந்த அம்பு எந்த நிறத்தில் இருக்குமோ அந்த நிறத்தில் இருக்கிறது உன்னுடைய கண். உன்னுடைய தோள்கள் திடீரென்று கொஞ்சம் பெரிதாகி தோன்றுகின்றன, விம்மி புடைத்திருக்கின்றன. இந்த வர்ணனையை சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுகிறாள், தோழி சொல்லுகிறாள் தலைவியை பார்த்து, தலைவியே உனக்கு தெரியுமா ஒரு செய்தி, நம்முடைய மலையின் உச்சியிலே மயில்கள் வாழ்கின்ற கூடுகள் இருக்கின்றன. அந்த கூடுகளுக்கு மேலே இருக்கின்ற வேங்கை மரத்திலிருந்து வேங்கை பூக்கள் உதிர்கின்றன. உதிர்கின்ற பூக்கள் கொல்லன் உலையில் அடிக்கும் போது எழுகின்ற தீப்பொறிகள் போல தோன்றுகின்றன. அதற்குள்ளே இருக்கின்ற மயிலுக்கு என்ன தெரிய போகிறது என்று கருதி கிளிகள் தினைப்புணத்துக்குள்ளே நுழைந்து கதிர்களை கொய்து கொண்டு போகின்றன. ஆனால் மயில் இதை பார்த்து விட்டிருக்கிறது. மயிலுக்கு தெரிகிறது, மயிலுக்கு தெரியும் என்பது அந்த கிளிகளுக்கு தெரியாது. பாவம், கிளிகள் அறியாமையினால் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றன என்று தோழி சொல்லி முடித்து விட்டாள். அவ்வளவுதான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன? தலைவியினுடைய அழகை பற்றி சொல்லியிருக்கிறாள். கிளிகள் கவர்ந்து செல்வதை மயில் அறிந்தும் மயிலுக்கு தெரியாது என்று கிளிகள் நினைத்து கொண்டிருப்பதை சொல்லியிருக்கிறாள். இந்த பாட்டில் தோழி தலைவிக்கு குறிப்பாக உணர்த்த விரும்புவது என்ன? மயிலுக்கு தெரியும் கிளிகளுடைய திருட்டுத்தனம், அதுபோல உன்னுடைய திருட்டுத்தனத்தை நான் கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அது தெரிகிறது என்று. தலைவியினுடைய கண் சிவப்பை பற்றி சொன்னாலே, தோள் சற்று, தோள் என்றால் முன்கை மேற்கை, அந்த முன்கை சற்று பூரித்திருக்கிறதாக சொன்னாலே அதனுடைய பொருள் என்ன? ஒரு தலைவனை ஒரு தலைவி கூடியிருந்த மகிழ்ச்சியின் காரணமாக கண் சிவப்பதும் தோள் சற்று வீங்குவதும் இயல்பான அடையாளங்கள். அந்த அடையாளங்களை சுட்டிக்காட்டித்தான் தலைவியை அவள் அழைத்தாள். இந்த அடையாளத்தை தான் புரிந்து கொண்டிருப்பதை தோழி இந்த கூற்றின் மூலமாகவே தலைவிக்கு உணர்த்த விரும்புகின்றாள். எல்லாம் மூடு மறைவான பேச்சுகள். இப்போது தலைவி என்ன செய்தாள்? அது பாட்டில் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் கூற்று முறை ஒருவருடைய கூற்றாகவே இருக்கும் கலித்தொகை பாடலை தவிர இப்போது தலைவியினுடைய பதில் என்ன என்று நமக்கு தெரியாது. ஆனால் கபிலர் அதை அப்படியே விட்டு விட்டிருக்கிறார். தோழிக்கு தலைவியினுடைய இந்த காதல் ஏதோ ஒரு வகையில் பிடிபட்டிருக்கிறது. அதைத்தான் தோழி தெரிவித்திருக்கிறாள். இந்த சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாமே தொன்னதற்கு சொன்ன பொருள் இல்லை, தொன்னதை தாண்டி சொற்கள் உணர்த்தாதவைகளை மௌனங்கள் உணர்த்தி இருக்கின்றன, மூடு மறைவுகள் உணர்த்தி இருக்கின்றன, உள்ளுரைகள் உணர்த்தி இருக்கின்றன. அது போன்ற ஒரு உவமையின் மூலமாகத்தான், மயில் கிளி என்ற உவமையின் மூலமாகத்தான் தான் தலைவியை புரிந்து கொண்டதை தோழி எடுத்து சொல்லி இருக்கிறாள்.
எழா ஆ ஆகலின் எழில் நலம் தலைய அழா அதிமோ நுதுமலர் தலையே ஏனல் காவலர் மாவீழ்த்து பறித்த பகழி என்ன சேரிய மழைக்கண் நல்ல பெருந்தோழாயே கொல்லன் ஏறி பொன் பிரிதின் சிறுபலத்தாய் வேங்கை வீவுகும் ஓங்கு மலைக்காட்சி மயில் அறிவு அறியமன்னோ பயில் குயில் கவரும் பைம்புற கிழியே என்பதுதான் அந்த பாடல்.
ஆக தங்க இலக்கியம் தொல்லாடல் என்பதை விட குறிப்பாடல் என்று சொல்வது மிக பொருத்தம். அதை இந்த பாட்டில் கபிலர் சாதித்திருக்கிறார். மூன்றாவதாக இருந்த குறிஞ்சி பாடல், இந்த பாடலை பாடியவர் பரணர். பரணரும் கபிலர் போன்று ஒரு பெரும் புலவர். உம்மை தொகைக்கு இலக்கணம் சொல்லுகின்ற புலவர்கள் கபில பரணர் என்று எடுத்துக்காட்டு சொன்னார்கள். கபிலரும் பரணரும் நண்பர்களும் கூட. இந்த பரணர் பாடல்களின் ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், அகப்பாட்டுகளின் நடுவிலே புறச்செய்திகளை அவர் அழகாக இணைத்து விடுவார். ஒரு தலைவி அழகாக இருந்தாள் என்றால் இருப்பை என்ற ஊர் போன்ற தலைவி என்று ஒரு புலவன் சொன்னார். அதுபோல இந்த பரணர் பல இடங்களில் உண்மையான மனிதர்களை, வேந்தர்களை, மன்னர்களை, தலைவர்களை, அவர்களுடைய ஊர்களை எல்லாம் அகப்பாடல்களில் இணைத்து காட்டுவார். அப்படி காட்டுவதன் மூலமாக அந்த அகப்பாடல்கள் கற்பனை என்ற வரம்புக்குள் இருந்து தாண்டி உண்மை என்ற ஒரு பெருவழியில் அந்த அகப்பாடல்கள் பிரவேசிக்கின்ற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் பரணர். அவர் பாடிய பாடல் இது. இதுவும் குறிஞ்சி திணைதான். இங்கே தலைவன் பேசுகிறான். இதுவரை தோழி பேசியதை, தலைவி பேசியதை கேட்டீர்கள். இங்கே தலைவன் பேசுகிறான். ஆனால் அந்த தலைவன் தன் நெஞ்சுக்குள்ளே தனக்குள்ளே பேசுகின்றான். தனக்குள்ளே பேசுவது நமக்கு எப்படி தெரியும்? ஷேக்ஸ்பியர் காலத்து நாடகங்கள் அறிந்திருப்பீர்கள். அசைடு என்று போட்டு அங்கே வருகின்ற பாத்திரம் பேசும், உரக்கத்தான் பேசும். தனக்குள் பேசுவதாக இருந்தாலும் கூட அது எப்படி மற்றவர்களுக்கு தெரியும்? ஆகவே உரக்கத்தான் பேசும். இந்த தலைவனும் உரத்துத்தான் பேசுகிறான். அப்படி உரத்து பேசுவதற்கு ஒரு காரணம் என்ன என்றால், இவன் பேசுவதை ஒரு இடத்தில் மறைந்திருந்து கொண்டு தோழி கேட்டுக் கொண்டிருக்கிறாள். அவள் கேட்க வேண்டும் என்பதற்காகவே மனசுக்குள் பேசுகின்ற பேச்சை உரத்த பேச்சாக தலைவன் பேசுகிறான்.
நீர்வளர் ஆம்பர் தூண் புடை திரள் கால் நார் உரித்தன்ன மதனில் மாமை குவளை அன்ன ஏந்து எழில் மழைக்கண் திதலை அல்குல் பெருந்தோள் குறுமகற்கு எய்து சென்று செப்புனர் பெரினை இவர் யார் என்குவள் அல்லல் முனா அது அத்த குமிழின் கொடு மூக்கன்ன விளைகனி ஏரி மடமார்க்கு வல்சில் ஆகும் வல்வில் ஓரி காணம் நாரி இரும்பல் ஒலிவரும் கூந்தல் பெரும்பே தூறுவள் யாம் வந்தனம் எனவே என்பதுதான் அந்த பாடல்.
என்ன நேர்ந்திருக்கிறது? இரவு நேரத்தில் தலைவியை பார்ப்பதற்காக அவர்கள் குடித்திருந்த ஒரு சூழ்நிலைக்கு, இடத்திற்கு அவன் வந்து சேர்ந்திருக்கிறான். அதற்கு இரவு குறி என்று பெயர். தலைவனும் தலைவியும் சந்திப்பதற்கு ஆள் அறியாத ஒரு இடம் வேண்டும், பிறர் வராத ஒரு சூழல் வேண்டும். இந்த மாதிரி அமைப்புகளை தலைவி தோழி இரண்டு பேரும் சேர்ந்து முடிவு செய்து கொள்வார்கள். பகலில் யாரும் அறியாமல் எங்கே தலைவி தலைவனை சந்திக்கலாம், இரவில் யாரும் அறியாமல் தலைவன் வந்து தலைவியை எங்கே சந்திக்கலாம் என்று பேசி முடித்துக் கொள்வார்கள். பகலில் சந்திப்பதற்குரிய இடம் பகற்குறி, இரவில் சந்திப்பதற்குரிய இடம் இரவுக்குறி. இந்த இரவுக்குறிக்கு தலைவன் வந்தான். வழக்கம் போல தலைவி வருவாள் என்று பார்த்தான், அவள் வரவில்லை. வேறு யாரும் இருக்கிறார்களா? தோழி எங்கோ இருக்கிறாள் என்று அவன் உணர்கிறான். இப்போது தோழிக்கு ஒரு செய்தி தெரிவிக்க வேண்டும். தோழியே கேள் என்று சொல்ல முடியாது, அவள் எதிரிலே இல்லை. தலைவியை அவன் சந்திக்க வேண்டும். அந்த ஏக்கத்தை அவன் வெளிப்படுத்துவதற்கு ஒரு வழிமுறையாகத்தான் நெஞ்சோடு பேசுதல் என்ற ஒரு உத்தியை கையாளுகின்றான். நெஞ்சை நோக்கி பேசுகிறான், நெஞ்சே என் தலைவி, ஆம்பலின் தண்டை உரித்தாற் போன்ற ஒரு மாமை நிறத்தை உடையவள், உவளை போன்ற அழகான கண்களை உடையவள், மிகச்சிறந்த அழகான தோள்களை உடையவள், ஏமல் படர்ந்து அல்குளுடையவள். இந்த மாதிரி தலைவி என் தலைவி என்று ஏதோ அடையாளம் கேட்பவர்களுக்கு சொல்வதைப் போல சொல்லுகிறான். இப்படி சொல்வதன் நோக்கம் என்ன? தலைவியை நான் முன்பே நன்றாக அறிந்திருக்கிறேன், அவளை என்னிடத்திலிருந்து மறைக்காதே என்று தோழிக்கு சொல்வதாக அந்த குறிப்பு அமைந்திருக்கிறது. அப்புறம் சொல்லுகிறான், என்னுடைய இந்த ஏக்கத்தை தலைவியை பார்த்தாக வேண்டும், அவளோடு பேசியாக வேண்டும் என்ற என்னுடைய மன விருப்பத்தை யாராவது போய் அவளிடத்தில் சொல்ல மாட்டார்களா? யாராவது கிடைக்க மாட்டார்களா? இந்த யாராவது என்பதில் வேறு யாரும் இல்லை, தோழி மட்டும்தான் இருக்கிறாள். அவளைத் தவிர வேறு யாரும் இந்த உரையாடலில் பங்கு கொள்ள முடியாது, தொடர்பாடலில் அவள்தான் இருப்பாள். ஆனால் அவன் தோழி என்று சொல்லாமல் யாராவது இருப்பார்களா? என்னுடைய நிலைமையை பற்றி சொல்வதற்கு அதை செப்புனர் பெறினே என்று சொல்லுகிறான். இதை பற்றி சொல்வதற்கு நான் வந்திருக்கிறேன் என்பதை பற்றி சொல்வதற்கு யாராவது ஒருவர் கிடைக்க மாட்டார்களா? செப்புனர் பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், யாரும் இல்லையே நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறான். அவளுடைய கூந்தல், தலைவியினுடைய கூந்தல் வல்வில் ஓரியினுடைய காடு போல மணக்கும் என்கிறான். வல்வில் ஓரி என்பவன் வள்ளல்களிலே ஒருவன். அவனுடைய காடு பூக்கள் நிறைந்து மணங்கமழ்கின்ற ஒரு காடு, அந்த காடு போல மணக்கின்ற கூந்தலை உடையவள் என்கிறான். எவ்வளவு நெருங்கி இருந்தால் அந்த கூந்தலுடைய மனத்தை கூட இப்படி ஒரு அற்புதமான உவமையினால் அவன் சொல்லுவான். அவனுக்கு அவள் மீது ஏக்கம் இருப்பது இயல்புதானே. இந்த தலைவியை எப்படி நான் சந்திப்பேன்? யாராவது கிடைக்க மாட்டார்களா? இல்லையென்றால் என்ன செய்வது? தோழி இதற்கு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. தோழியின் எதிர்வினையை நோக்கித்தான், அவள் ஏதாவது சொல்லுவாள் என்ற எதிர்வினையை நோக்கித்தான் தலைவன் இவ்வாறெல்லாம் தன்னுடைய ஏக்கத்தை தெரிவிக்கின்றான். செப்புனர் பெறினே என்று அவன் சொன்னதில் முறையாக அந்த கவிதையை படிக்கின்றவர்களுக்கு அவனுடைய ஏக்க பெருமூச்சே அவர்களுடைய காதிலே விழும். அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? தோழி ஏதாவது செய்ய மாட்டாளா? இன்னொன்றை சொல்லுகின்றான், நான் வந்திருக்கிறேன் என்று மட்டும் அவளிடத்தில் சொன்னால் போதும், அப்படியே பதைத்து எழுவாள், புதித்து மகிழ்வாள், பெரும் பேதுருவாள். பெரும் பேதுரல் என்றால் மகிழ்ச்சியில் ஒரு மயக்கமே வந்தது போன்ற ஒரு நிலை, அந்த நிலையை அடைவாள் என் தலைவி. அப்படி அவளிடத்திலே போய் சொல்வதற்கு யாராவது இருக்க மாட்டார்களா என்ற கேள்வியோடு பரணர் அந்த பாட்டை முடிக்கிறார்.
நீர்வளர் ஆம்பர் தூண் புடை திரள் கால் நார் ஒரி தன்ன மதனில் மாமை குவளை அன்ன ஏந்து எழில் மழைக்கண் திதலை அல்குல் பெருந்தோள் குறுமகட்கு எய்து சென்று செப்புனர் பெறினை இவர் யார் என்குவள் அல்லல் முனா அது அத்த குமிழின் கொடு மூக்கன்ன விளைகனி ஏரி மடமார்க்கு வல்சில் ஆகும் வல்வில் ஓரி காணம் நாரி இரும்பல் ஒளிவரும் கூந்தல் பெரும்பே தூறுவள் யாம் வந்தனம் எனவே என்பதுதான் அந்த பாடல். தமிழ் நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் இதே நேரம் உங்களை சந்திக்க விழைகின்றேன். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை இவனை 021-739-879 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு உங்களை பணிவொன்றுடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற விழையும் அன்பர்கள் இவனை தொடர்பு கொண்டால் உங்களது படைப்புகளை இந்த வானொலியில் மக்களுக்கு சேர்ப்போம். www.planetaudio.org என்கின்ற இணையதளத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கொன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க வளமுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
காணவில்லையே நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிரோடு.